2022 செப்டம்பர் மாத தென்றலிதழில் கதிரவன் எழில் மன்னனின் கதிரவனை கேளுங்கள். ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 19. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முன்னுரை. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைப்பிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவை என பலர் பல தருணங்களில் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. சீன தளத்தில் வந்த ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் எனும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து இதை வடிவமைத்துள்ளேன். ஆனால் இது வெறும் தமிழாக்கம் அல்ல. இதில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீனட் கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்ட உத்தேசம். கேள்வி. நான் சமீபத்தில் ஒரு நிறுவனத்தை ஒரு சக நிறுவனரோடு ஆரம்பித்துள்ளேன். ஓரிரு தேவதை மூலதனத்தாரிடமிருந்தும் சிறிய அளவு மூலதனம் பெற்று இதை நடத்தி வருகிறோம். இந்த நிலையில் விதைநிலை மூலதனத்தாரிடம் சென்று முயல்கையில் இந்த யோசனை பெருவளர்ச்சியை சமாளிக்குமா, வில் இட் ஸ்கேல் என்று பலர் கேட்கிறார்கள். இவ்வளவு புதிய நிறுவனம் இப்போதே பெருவளர்ச்சியை பற்றி யோசித்து நடைமுறைப்படுத்த வேண்டுமா, இல்லை என்றால் எவ்வாறு மூலதனத்தாருக்கு நம்பிக்கை அளிப்பது, விளக்குங்களேன். தொடர்ச்சி. கதிரவனின் பதில். பெருவளர்ச்சி கண்ட பின் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே அமுல்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றாலும் நிறுவனம் மூலதனம் பெற வேண்டுமானால் அதை பற்றி யோசித்தே தீர வேண்டும் என்று சென்ற பகுதியில் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி என்றால் நிறுவனத்தின் விற்பொருள் அல்லது சேவை பெருமளவில் விற்கப்படும் நிலை என்றும், மூலதனத்தாரின் கவலை அப்போதாவது உங்கள் நிறுவனம் லாபகரமாக நடைபெற இயலுமா என்பது என்றும் கண்டோம். அதாவது விற்பொருளின் அடிப்படை அலகில் பேசிக் யூனிட், விற்பனை விலை, அதன் உற்பத்தி செலவு மற்றும் வணிக ரீதியான செலவு குறையுமா என்பதுதான் முக்கியமான கேள்வி என்று முன்பகுதிகளில் கண்டோம். மேலும் அடிப்படை அளவின் செலவு என்பது நிலைத்த செலவு மற்றும் வேறுபடும் செலவு என்னும் இரண்டு வகை செலவுகளின் கூட்டுத்தொகை என்றும், ஒரே ஒரு பொருளை உற்பத்தி செய்தாலும் மாறாதது நிலைத்த செலவு என்றும், தொழிற்சாலை, தகவல் மையம், குறைந்தபட்ச மேகக்கணினி போன்று அவற்றுக்கான உதாரணங்களையும் கண்டோம். மேலும் பெருவளர்ச்சி நிலையில் நிலைத்த செலவின் விகிதம் மிக குறைவாக இருக்கக்கூடும் என்றும், அதனால் லாபகரமாக நடத்த வேண்டுமானால் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவு விற்பனை விலையை விட குறைவாக இருக்க வேண்டும் என்றும் கண்டோம். வேறுபாட்டு செலவை கணிப்பது எளிதில்லை என்றாலும் அதன் அம்சங்களை ஆராய்ந்து எவ்வாறு கணிப்பது என்பதை விவரித்து வருகிறோம். உங்கள் விற்பனை அளவு அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் பயன்படுத்தும் பகுதி பொருட்கள் அல்லது கீழ்மட்ட சேவைகளின் லோவர் லெவல் சர்வீசஸ் விலைகளும் தொகுதி தள்ளுபடியின் வால்யூம் டிஸ்கவுண்டிங் அடிப்படையில் குறையும். அதனால் உங்கள் அடிப்படை விற்பனை அளவின் வேறுபாட்டு செலவும் குறைந்து கொண்டே வரும் என்ற கருத்தை உதாரணங்களுடன் விளக்கினோம். ஆனால் அடிப்படை வேறுபாட்டு செலவை குறைப்பதற்கான வழிமுறைகளை ஆரம்ப நிலையிலேயே அமல்படுத்தி காட்ட வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அது நிறுவன வளர்ச்சிக்கு பெரிய தடையாக கூட முடியக்கூடும். அதனால் ஆரம்ப நிலையில் வாடிக்கையாளர்களை வேகமாக பெற்று விற்பனை வளர்ச்சி வேகத்தை அதிகரிப்பதில்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விவரித்தோம். அப்படி இருக்க பெருவளர்ச்சி நிலையில் லாபகரமாக நடக்குமா என்று கேட்கும் மூலதனத்தாரை திருப்திப்படுத்த மொத்த விற்பனை வரவு நிறுவனத்தின் மொத்த செலவை விட அதிகமாக இருக்கும் என்று கணிப்பீடு காட்ட வேண்டும் என்று கூறினோம். ஆரம்ப நிலையிலேயே சராசரி விற்பனை விலையையும் ASP அதை கொண்டு குத்துமதிப்பான மொத்த விற்பனை வரவையும் கணிப்பிட இரண்டு வழிமுறைகளையும் கண்டோம். இப்போது மொத்த செலவை கணிப்பிடுவதற்கான வழிமுறைகளை விவரிப்போம். இக்கட்டுரையில் ஏற்கனவே நாம் அடிப்படை வேறுபாட்டு செலவை பற்றிய நுணுக்கங்களை விவரமாக அலசிவிட்டோம். அந்த நுணுக்கங்களை மனத்தில் கொண்டு பெருவளர்ச்சி நிலையில் குறைவாக கூடிய சராசரி வேறுபாட்டு செலவை மொத்த வரவுக்கு அனுமானித்த அதே விற்பனை அளவால் பெருக்கினால் மொத்த உற்பத்தி வேறுபாட்டு செலவு குத்து மதிப்பாக தெரியும். ஆனால் நாம் இதுவரை பார்த்தது விற்பொருள் உற்பத்திக்கான வேறுபாட்டு செலவு மட்டுமே. மொத்த செலவை கணிக்க வேண்டுமானால் விற்பனை அளவை பொறுத்து அதிகரிக்கின்ற இன்னும் சில பெரிய வேறுபாட்டு செலவுகளை கணிப்பிட வேண்டும். முதலாவது விற்பொருள் வன்பொருள் ஹார்ட்வேர். ஆனால் உத்தரவாத அடிப்படையில் திருப்பி அனுப்பப்பட்டு மாற்றுப்பொருள் அளிக்கும் செலவை விற்பனையில் ஒரு விகிதமாக கணித்து வேறுபாட்டு செலவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இது உங்கள் கணித பரப்பில் உள்ள மற்ற நிறுவனங்களின் செலவை அடிப்படையாக வைத்து கணிக்கலாம். அது கிடைக்காவிடில் குத்து மதிப்பாக மற்ற வன்பொருள் பரப்புகளிலிருந்து அனுமானித்து கொள்ளலாம். மிக குறைவாக தோன்றாவிட்டால் அத்தகைய அனுமானத்தை மூலதனத்தார் ஒப்புக்கொள்வார்கள். அடுத்து வன்பொருள் அல்லது மென்பொருள் இரண்டு ரக விற்பொருள் அல்லது சேவைக்கான வாடிக்கையாளர் உதவி செலவு சப்போர்ட் எக்ஸ்பென்ஸ் மற்றும் விற்பனை செலவு சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ். இவை இரண்டும் பொதுவாக விற்பொருள் எண்ணிக்கையை பொறுத்து அதிகரிப்பதில்லை, பொதுவாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையை பொறுத்து அதிகரிக்கும். அதனால் உற்பத்தி செலவை விட அதிகரிப்பு விகிதம் சற்று குறைவு. இருந்தாலும் விற்பனையை அதிகரிக்க அதிகரிக்க இவையும் அதிகரிக்கின்றன. அதனால் மொத்த வேறுபாட்டு செலவில் சேர்த்து கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர் உதவி செலவு என்றால் என்ன என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் அதை பற்றி மிகச் சுருக்கமாக கூறிவிடுகிறேன். பொதுவாக விற்பொருள் அல்லது சேவை புதிதாக இருக்கும்போது வாடிக்கையாளர்கள் பயன்படுத்துகையில் நிறைய பிரச்சனைகள் எழும். அதனால் நிறைய உதவி கோரிக்கைகள் சப்போர்ட் ரிக்வஸ்ட் எழும். ஆனால் நாம் கணிக்க வேண்டியது பெருவளர்ச்சி நிலையில் வரக்கூடிய உதவி செலவு அல்லவா? அப்போது விற்பொருள் அல்லது சேவை நிறைய காலம் பற்பல வாடிக்கையாளர்களால் பயன்படுத்தப்பட்டதால் மெருகேறி இருக்கும். உதவி கோரிக்கைகளும் குறையும். உதவியாளர்களும் அனுபவம் அதிகம் பெற்றிருப்பதால் அதிக வாடிக்கையாளர்களின் கோரிக்கைகளை நிவர்த்திக்கலாம். அதனால் உதவி செலவை விற்பனை விலையின் ஒரு குறைந்த விகிதமாக வைத்து கொள்ளலாம். விற்பனை செலவை பற்றியும் மொத்த செலவை பற்றியும் அடுத்து வரும் பகுதியில் விவரிப்போம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.